நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன். உலகிலுள்ள பறக்க இயலாத பறவை இனங்களில் இரண்டாவது பெரிய பறவை இமியோ. கங்காருவைப் போல இமியோ பறவையும் ஆஸ்திரேலியாவின் தேசிய கலாச்சார அடையாளங்களுள் முக்கியமானது. இது ஆஸ்திரேலிய அரசின் முத்திரையில் இடம்பெற்றிருப்பதோடு நாணயங்களிலும் தபால் தலைகளிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவின் பூர்வக்குடி மக்களின் பல பாரம்பரிய கதைகளோடும் கலாச்சாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடையது. டைனோசார் காலத்திலிருந்தே வாழ்ந்து வரும் இந்த பறவை இனத்தில் மூன்று பிரிவுகள் இருந்திருக்கின்றன. இரண்டு அழிந்து போய் இப்போது எஞ்சியிருப்பது இது ஒன்றுதான். பொதுவாக ஆண் எமியோவை விடவும் பெண் எமியோ அளவில் பெரியதாக இருக்கும். பறக்க இயலாவிட்டாலும் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது. எமியோக்கென்று ஒரு குறிப்பிட்ட வாழும் எல்லை கிடையாது. நாடோடியைப் போல உணவு கிடைக்கும் இடத்தில் திரிந்து வாழக்கூடியது. இது புல், இலை, தழை, பூச்சிகள் போன்றவற்றை தின்னும். அதே சமயம் உணவில்லாமலும் பல வாரங்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியும். உணவின் மூலம் கிடைக்கும் கொழுப்பை உடலில் சேகரித்து வைத்துக் கொள்ளும் தன்மை இதற்கு உண்டு. தண்ணீருக்காகவும் தவிக்காது, ஆனால் கிடைக்கும் போது தாராளமாய் குடித்துக் கொள்ளும். ஈமியவின் கண்கள் மிகச்சிறியவை. ஒட்டகத்தைப் போலவே இதற்கும் சிமிட்ட ஒன்றும் தூசுகளிலிருந்து பாதுகாக்க ஒன்றுமாய் இரண்டு சோடி இமைகள் உண்டு. எமியோவுக்கு கூர்மையான கண் பார்வையும் செவித்திறனும் இருப்பதால் வரவிருக்கும் ஆபத்தை தொலைவிலேயே கண்டுணர முடியும். உடனே தன் பாதுகாப்புக்காக ஆயத்தமாகிவிடும். இதனுடைய இறக்கைகளும் இது வாழும் சூழலுக்கு ஏற்றபடி அமைந்திருக்கின்றன. அடுக்கடுக்காக அமைந்திருக்கும் எமியுவின் இறக்கைகள் இதனுடைய உடலை வெப்பத்திலிருந்து பாதுகாக்கின்றன. அதனால்தான் எமியுவால் நல்ல வெயில் நேரத்திலும் சுறுசுறுப்பாக இயங்க முடிகிறது. எமியு பெரும்பாலான நேரம் தன் இறக்கையை கோதிக்கொண்டே இருக்கும். இதற்கு நன்றாக நீந்து தெரியும் என்றாலும் தண்ணீரில் சும்மா உட்கார்ந்திருப்பதை அதிகம் விரும்பும். குழந்தைகளைப் போல தண்ணீரிலும் சேற்றிலும் விளையாடும். எமியு தூங்கும் போது கால்களை மடக்கி அதன் மேல் அமர்ந்து தன்னுடைய நீண்ட கழுத்தை இறக்கைக்குள் நுழைத்து தூங்கும். அப்போது தூரத்திலிருந்து பார்த்தால் சிறு மணற்குன்று போல தெரியும். தூங்கும்போது எதிரிகள் கவனத்தில் படாமல் இருக்க இப்படி ஒரு உபாயம். பயிர்களை அச்சுறுத்தும் எலிகள், வெட்டுக்கிளிகள், கம்பளிப்பூச்சிகள் போன்றவற்றை தின்று விவசாயிகளுக்கு நன்மை புரியும் எமியு பறவைகளே பல சமயம் தங்களையும் அறியாமல் நாம் விரும்பாதவற்றையும் செய்துவிடுகின்றன. ஈமியோக்கள் கள்ளி செடிகளின் பழங்களை தின்று போகும் இடங்களிலெல்லாம் அவற்றின் விதைகளை எச்சத்தின் மூலம் பரப்ப விளைநிலங்களிலெல்லாம் தேவையில்லாத அச்செடி வளர்ந்து பெரிய தொந்தரவாகிவிட்டதாம். ஆஸ்திரேலிய அரசால் 1930-1940களில் மிக பெரிய அளவில் ஈமியோ மீதான தொடர் வேட்டைகள் நடத்தப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாம். ஈமியோ பறவைகள் மே ஜூன் மாதங்களில் முட்டையிடும். இவற்றின் கூடு 1.5 மீட்டர் அகலம் வரை இருக்கும். கூட்டை கட்டுவதும் முட்டைகளை அடைக்காப்பதும் குஞ்சுகளை பராமரிப்பதும் ஆண் பறவைதான். பெண் பறவை பல ஆண் பறவைகளோடு இணைந்து பல ஈடு முட்டைகளை இடும். பொதுவாக ஒரு ஈட்டுக்கு 20 முட்டைகள் வரை இடும். முட்டைகள் கரும்பச்சை நிறத்திலும் ஒவ்வொன்றும் 700 முதல் 900 கிராம் வரையிலான எடையோடும் இருக்கும். ஒரு ஈமியோ முட்டை 12 கோழி முட்டைகளின் எடைக்கு சமமாக இருக்கும். அடை காக்கும் போது ஆண் பறவை உணவு எதுவும் உட்கொள்ளாது. விடிகாலை பனித்துளிகளை அருந்தி தொண்டையை நனைத்து கொள்ளும். உணவு உண்ணாமல் உடலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள கொழுப்பும் கரைந்துவிடும். ஆனாலும் மிகவும் சிரத்தையோடு அடை காக்கும். ஒரு நாளைக்கு 10 முறை எழுந்து நின்று முட்டைகளை திருப்பிவிட்டு சரியான வெப்பத்தை பேணும். 8 வாரங்கள் கழித்து பொரிந்து வரும் குஞ்சுகள் 1 அடி உயரத்தில் உடல் முழுக்க கருப்பு வெள்ளை வரிகளுடன் இருக்கும். 3 மாதங்களுக்கு பிறகு மெல்ல மெல்ல நிறம் மாறி முழு வளர்ச்சி அடையும். ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்ட ஈமு அமெரிக்காவின் உயிரியல் பூங்காவுக்கென அங்கு அறிமுகப்படுத்தப்பட்டு இப்போது அமெரிக்க பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. உலக சந்தையில் ஒரு முதலீடாகவே இமியோ கணிக்கப்படுகிறது. இமியோ முட்டையோடுகள் அலங்கார பொருட்கள் செய்யவும் அணிகலன்கள் செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈமியோவின் கொழுப்பிலிருந்து தயாரிக்கப்படும் ஈமியோ எண்ணெய் நுண்ணுயிர் கொல்லியாகவும் தீக்காயங்களை ஆற்றும் மருந்தாகவும் பயன்படுகிறது. பல சரும நிவாரணம் மற்றும் சரும அழகு சாதனங்களில் ஈமியோ எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. இதன் தோல் காலணிகள், கைப்பைகள் மற்றும் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஈமியோவின் தோல் எந்தவிதமான சாயத்தையும் ஏற்கும் திறன் கொண்டிருப்பதால் தோல் சந்தையிலும் ஆடை வடிவமைப்பாளர்களிடமும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்திய ஈமியோ பண்ணை நிறுவனம் ஒன்று கணிக்கும் லாப கணக்கு இது.
According to the experts, maintain separate flocks for laying eggs and meat purposes. Feed the birds for cutting with a special feed so that it attains 50 kilograms in 2 years. This bird will give 25 kilograms of dressed meat and 5 kilograms of emu oil. At present international rates, one bird of this weight can earn 30 to 35,000 rupees.
என்னதான் விதவிதமாக விளம்பரப்படுத்தினாலும் இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில் மோசடி வணிகர்களால் ஈமியோ பண்ணை என்னும் முயற்சி பெரும் சரிவையும் நஷ்டத்தையும் சந்தித்திருக்கிறது. 8 கோடி வருடங்களுக்கு முன்பிருந்தே ஆஸ்திரேலிய மண்ணில் நிலை கொண்டிருக்கும் பறவை இனமான இவை பூர்வகுடி மக்களால் உணவுக்காகவும் உடைக்காகவும் வேட்டையாடப்பட்டு வந்தன. அவற்றின் கொழுப்பு வலி நிவாரணியாக பயன்படுவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் கிடைக்கும் ஒரு வகை காவி மண்ணுடன் ஈமியோ எண்ணெய் கலந்து உடல்களில் ஓவியம் தீட்டி அலங்கரித்து கொண்டு பாரம்பரிய விழாக்களை கொண்டாடுவது பழங்கால பூர்வகுடி மக்களின் வழக்கம். அவர்களுடைய கொண்டாட்டங்களுள் ஈமியோ நடனத்துக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. பூர்வகுடி மக்களின் புராண கதைகளோடு பெரும் தொடர்புடைய ஈமியோவுக்கு மதிப்பளிக்கும் விதமாக ஆஸ்திரேலிய அரசு மலைகள், ஆறுகள், வாய்க்கால்கள், ஊர்கள் போன்று கிட்டத்தட்ட 600 இடங்களுக்கு ஈமியோவின் பெயரை வைத்து சிறப்பித்துள்ளது. ஈமியோ எப்படி உருவானது என்ற பூர்வகுடி கதை என்னவென்று பார்ப்போமா? முன்னொரு காலத்தில் காந்திஜி என்பவனும் உர்பன் என்பவனும் அடுத்தடுத்த வீடுகளில் ஒற்றுமையாக வசித்து வந்தார்கள். கிடைப்பதை இரு குடும்பமும் பகிர்ந்துண்டு வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் காந்திஜியும் அவனது பிள்ளைகளும் மீன் பிடிக்க சென்றார்கள். அன்று நல்ல திருக்கை மீன் வேட்டை. கிடைத்த மீன்களை வெட்டி சுத்தம் செய்த காந்திஜி நல்ல மீன் துண்டுகளை தன் குடும்பத்துக்கும் கழித்து கட்டியவற்றை உர்பன் குடும்பத்துக்குமாக பிரித்து ஓலையில் கட்டி எடுத்து வந்து கொடுத்தான். அதை தெரிந்து கொண்டு ஆத்திரமடைந்த உர்பன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான். உனக்கு தேவை என்றால் நீயே போய் மீன் பிடித்திருக்க வேண்டும் என்று பதிலுக்கு வாதிட்டான் காந்திஜி. பேச்சு முற்றி கைகலப்பானது. ஒரு கட்டத்தில் காந்திஜி அடுப்பில் இருந்த நெருப்பு துண்டங்களை அள்ளி உர்பனின் மேல் வீசினான். உர்பன் பதிலுக்கு ஒரு பெரிய கூழாங்கல்லை எடுத்து காந்திஜியின் மேல் எறிந்தான். காந்திஜி பயத்தால் அங்கும் இங்கும் பதறி குதிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜபிரு என்னும் பறவையாக மாறிப்போனான். அப்போது அவனுக்கு அழகு கிடையாது. அவன் தப்பித்து பறந்து போவதை பார்த்த உர்பன் அவனை நோக்கி ஒரு ஈட்டியை எறிந்தான். ஜபிருவின் உடலில் பாய்ந்த ஈட்டி அங்கேயே தங்கி பின்னாளில் அப்பறவையின் அழகாகி போனது. காந்திஜி திரும்பி வந்து பழிவாங்குவானோ என்ற பயத்துடன் உர்பனும் அவன் பிள்ளைகளும் அவசர அவசரமாக வேற்றூருக்கு புறப்பட்டனர். வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்த அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமிய பறவைகளாக மாறிப்போயினர். காந்திஜி எரிந்த நெருப்பு துண்டங்கள் கருக்கியதால்தான் அவற்றின் இறக்கைகள் சாம்பல் நிறமாக உள்ளதாம். அது மட்டுமல்ல, காந்திஜி தாக்கிய கல்லின் வடிவத்திலேயே ஈமியோக்கள் முட்டையிட தொடங்கினவாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படித்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil